வத்திக்கான் வானொலியின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். விவிலியத்திலே ஒரு சுவையான நிகழ்ச்சி இருக்கிறது. சாமுவேல் முதல் புத்தகம் 30:1 வசனங்களிலே நாம் தாவீதின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை படிக்கிறோம். தாவீதும் அவரது மாள்களும் பெலிஸ்தியர்களுடைய பாசறையில் சென்று போர் பயிற்சி பெறுகிறார்கள். அங்கே பெலிஸ்தியருடைய தலைவன் வந்து இவர்களை அடையாளம் கண்டு அந்த பயிற்சியிலிருந்து விலக்கி வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறான். ஆகவே மிகுந்த சோகத்தோடும் வருத்தத்தோடும் தாவீதும் அவரோடு 600 படை வீரர்களும் தங்கள் சொந்த ஊராகிய சிக்லாக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்கள் அவ்வாறு தூரத்தில் வருகிற பொழுதே சிக்லாக்கு ஊரிலிருந்து புகை வான்முற்றை எழுமி நிற்பதை கண்ணுற்று வியக்கிறார்கள். விரைந்து ஓடி வந்து பார்க்கிற பொழுது சிக்லாக் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. ஊரில் உள்ள அவருடைய மனைவியர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், ஆடு மாடுகள், கோழிகள், பண்டபாத்திரங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு அவை வேறு இடத்திற்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது. யார் இந்த செயலை செய்தார்கள் என்பதற்கான எந்த அடையாளமும் அங்கு இல்லை. எல்லாவற்றையும் இழந்த நிற்கதியாய் அவர்கள் நிற்கிறார்கள். இவ்வாறு தாவீது நிற்கிற பொழுது தாவீது மனம் வருந்தி அழுதார். வீரர்களுடைய புதல்வர் புதல்வியர் பொருட்டு அவர் மனம் கசிந்து அழுதார் என்று நாம் படிக்கின்றோம். ஆனாலும் இந்த வீரர்கள் இரக்கமே இல்லாதவர்களாக, இந்த செயல் நமக்கு தாவீதால் தான் நிகழ்ந்தது, ஆகவே வாருங்கள் தாவீதை கல்லால் அடித்துக் கொள்வோம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இது தாவீதை இன்னும் புண்படுத்துகிறது. இப்படி ஒரு நெருக்கடியான பிரச்சனையான ஒரு வேளையிலே தாவீது அந்த சிக்கலை அவர் சமாளித்தார். ஒரு மனிதனுடைய தகைமை ஒரு பிரச்சனையை அவன் எப்பொழுது எப்படி சமாளிக்கிறான் என்பதில் தான் விளங்கும். தாவீது தன்னை சூழ்ந்திருக்கிற வீரர்கள் பகைத்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே கடவுளுடைய வலிமை பெற்றவனாக இந்த சிக்கலை சமாளித்தான் என்று 1 Samuel 30 படித்து பார்க்கிறோம். அந்த சிக்கலை சமாளிப்பதற்கு தாவீது செய்த செயல் என்ன என்பதுதான் நமக்கு இன்றைக்கு பாடமாக அமைகிறது. அதாவது தாவீது உடனே குருவை அழைத்து ஆண்டவரிடமிருந்து நான் செய்தியை பெற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையில் தான் ஆண்டவருடைய செய்தியை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் உடன்படிக்கை பேழை சவுலுடைய பாசறையில் இருக்கிறது. ஆகவே அங்கு இப்பொழுது சென்று அந்த கடவுளுடைய செய்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வேற ஏதாவது வழி இருக்கிறதா என்று தாவீது தேடுகிற பொழுதுதான் குருக்கள் அணிகிற ஏபோது எனப்படுகிற ஒரு ஆடையை அவர் கேள்விப்படுகிறார். அந்த ஆடையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த ஆடைக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு அவர் நீண்ட நேரம் ஜெபிக்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய செய்தி அவருக்கு கிடைக்கிறது. நீ இப்பொழுது பின்தொடர்ந்து போரிடு, நீ இழந்த அனைத்தையும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவர் உறுதி கொடுக்கிறார். அந்த நெருக்கடியான வேளையிலும் அவருக்கு நிம்மதியை தந்து அவருக்கு போரிட்டால் வெற்றி கிடைக்கும் என்கிற உறுதியை அவருக்கு வெளிப்படுத்தியது குருக்கள் அணிகிற ஆடை. இஸ்ரேல் மக்கள் குருக்கள் அணிகிற ஆடைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஏனென்றால் அது புனிதம் வாய்ந்தது, அதிலிருந்து கடவுள் தன்னுடைய செய்தியை வெளிப்படுத்துகிறார் என்று அவர்கள் நம்பினார்கள். பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணம் 28 குருக்கள் அணிகிற உடையை பற்றிய தெளிவான செய்திகளை நமக்கு எடுத்துச் சொல்லித் தருகிறது. மோசே இடத்திலே ஆண்டவர் இவ்வாறு பணிக்கிறார், உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர்கள் நாதாபு, அபிஹு, இளையசார், இத்தாமர் ஆகியோரையும் இஸ்ரேல் மக்கள் நடுவிலிருந்து அழைத்து வா. உன் சகோதரன் ஆரோனுக்காக மாண்பும் அழகும் பொருந்திய திருவுடைகளை செய்வாய். திறமை நிரம்பிய வல்லுநர்களை கொண்டு நான் சொல்லுகிறபடி இவற்றை நீ செய். இந்த திருவுடைகளை திருநிலைப்படுத்தி அவர்கள் அணியட்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இவ்வாறு குருக்களுக்கென்று சில குறிப்பிட்ட ஆடைகளை மோசே அன்றைக்கே வகுத்து தந்தார். அவர்கள் அணிய வேண்டிய உடைகள் 1 மார்புப்பட்டை, 2 ஏப்போது, 3 அங்கி, 4 கோடிட்ட உள்ளாடை, 5 தலைப்பாகை, 6 இடைக்கச்சை ஆகியவை ஆகும். இவற்றை தலைமைக்குறு அணிந்திருக்க வேண்டும். சாதாரண குருக்கள் 4 ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும். தலைமைக்குருவுக்கு இந்த 6 ஆடைகளோடு சேர்த்து வேறு 2 ஆடைகளும் கொடுக்கப்பட்டன என்று நாம் வசனங்களிலே படித்து பார்க்கின்றோம். இந்த ஆடைகளை அணிவதால் குருக்கள் சிறப்பான அறிவும் சிறப்பான ஞானமும் பெற்றவர்களாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்த அவர்கள் ஆற்றல் பெறுகிறார்கள் என்று மோசே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த குருத்துவ பணியை ஆற்றுவதற்கு இத்தகைய ஆடைகளை அணிந்து ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் அவர்கள் நிற்க வேண்டும் என்று அவர்களுக்கு பணிக்கப்பட்டது. மேலும் தலைமை குருக்கள் தாங்கள் அணிகிற இந்த ஏபூத் எனப்படுகிற இந்த மேலாடையிலே இரண்டு கற்களை பதித்திருக்க வேண்டும். அந்த இரண்டு கற்களில் ஒரு கல்லில் இஸ்ரேல் குலத்தினுடைய ஆறுவருடைய பெயரும் இன்னொரு கல்லில் இஸ்ரேல் குலத்தினுடைய இன்னொரு ஆறுவருடைய பெயரும் இருக்க வேண்டும். இந்த ஆடைகளை அணிந்து ஆண்டவனுடைய சன்னிதானத்திற்கு, அதாவது திருத்தூயகம் என சொல்லப்படுகிற ஹோலி ஆஃப் ஹோலிஸுக்கு அவர்கள் உள்ளே நுழைகிற பொழுது ஆண்டவுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக பன்னிரு குலத்தாரையும் அவர்கள் உள்ளே கொண்டு வருகிறார்கள் என்று அங்கே நம்பப்படுகிறது. இதை காணுகிற கடவுள் இரக்கம் கொண்டு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தன்னுடைய அருளையும் மன்னிப்பையும் அவர் தந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த ஆடைகள் தங்கத்தாலும் செந்நிற நூல்களாலும் சிவப்பு நிற கருஞ்சிவப்பு நிற நூல்களாலும் நெய்யப்பட்டிருக்க வேண்டும். தலையிலே ஒரு பட்டை, ஒரு கிரீடம் போன்ற ஒரு பட்டை அவர்கள் பொதித்திருக்க வேண்டும். அந்த பட்டயத்திலே கடவுளுக்கு தூய்மை, விடுதலை பயணம் 28:36 சொல்லப்பட்டிருக்கிறது, தூயவர் கடவுள் என்கிற இந்த வார்த்தையை அதில் பதித்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் நாற்பட்டாடையால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்கிற குறிப்பெல்லாம் இருக்கிறது. மேலும் அவர்களுடைய ஆடையில் சிறிய தங்க மணிகளையும் அவர்கள் தொங்கவிட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆடைகள் கையில் இல்லாமல் நெய்யப்பட்டிருக்க வேண்டும் என்கிற குறிப்பும் இருக்கிறது. அதற்காகவே இஸ்ரேல் நாட்டில் அன்றைக்கு குருக்களுக்கான ஆடைகளை தயாரிப்பதற்கான சிறப்பான எந்திரங்கள் இருந்தன என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் எதற்காக என்றால், கடவுள் தூயவர், தூயவருக்கு முன்னால் நின்று பணிபுரிகிற பொழுது அதற்குரிய அழகோடு, அதற்குரிய மாண்போடு, அதற்குரிய தயாரிப்போடு நாம் நின்று செய்ய வேண்டும். மேலும் இந்த ஆடைகள் அனைத்தும் அடையாளங்களாக பல கருத்துக்களை எடுத்து சொல்லுகிற அடையாளங்களாக இருந்தன. ஆகவே குருக்கள் இவற்றை அணிந்து சென்று ஆண்டவருக்கு முன்னால் பணிபுரிய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அன்றைக்கு இருந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய கோவில்களிலே திருப்பலிக்கு என்று தனியான ஆடைகள் இருக்கின்றன, அவற்றை அணிந்து வர வேண்டும். ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்கும் ஒரு நிறம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பொது காலம் என்றால் பச்சை நிறம், சிறப்பான வேறு காலங்கள் என்றால் வெள்ளை நிறம் என்று பல வண்ணங்களிலே இந்த ஆடைகளை அணிந்து ஆண்டவர் திருமுன்னால் பணி செய்தல் வேண்டும். இந்த வண்ணங்களின் வாயிலாக அவர்கள் ஆழமான ஒரு செய்தியை அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள். ஆகவே இந்த வண்ணங்களும் இந்த சிறப்பான ஆடைகளும் அழகும் வனப்பும் பொருந்தியதாய் கடவுளுடைய மாட்சியை, கடவுளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதாய் அமைந்திருக்கின்றன. இதை அணிகிற பொழுதே குருக்களுக்கு தாங்கள் திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் என்கிற ஒரு நினைப்பு வருகிறது, இறைவனுடைய பணியாளர்கள் என்கிற ஒரு நினைப்பு வருகிறது. அவ்வாறு இவர்கள் பணியாற்றும்படியாக பணிக்கப்படுகின்ற காரணத்தினால் இந்த ஆடைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக முற்காலத்திலும் இருந்தன, நாம் வாழுகின்ற இக்காலத்திலும் கோவில் திருப்பணிக்கு என்று இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.